குடும்பம் என்றால் என்ன?
இப்பொழுது உத்தியோக நிமித்தம் கூட்டு குடும்பம் இல்லை என்பது காட்டிலும் கணவன் மனைவியே ஒன்றாயிருப்பது குறைந்து போய் வருகிறது. பல ஊரில் டிரான்ஸ்பர் உத்தியோகம் என்று அவர்களே போய்விடுகிறார்கள். பிறகுதான் அண்ணன் தம்பியோட கூட்டு குடும்பம், தாய் தகப்பனோட கூட்டு குடும்பம் என்பது. ஆகவே உத்தியோகம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கை என்பது இல்லாமல் சம்பாத்தியம் நமக்கு தேவை. ஆனால் அதோடு கூட நம்முடைய கூட்டு குடும்பம், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பண்பாடு இவைகளோடு கூட சம்பாத்தியம் தேவை என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் இந்த பிரச்சனை வராது. ஜப்பானை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜப்பானில் இன்றைக்கும் மூன்று தலைமுறை மக்கள் எல்லாம் ஒன்றாகவே கூட்டாகவே இருந்து வாழ்க்கை நடத்துகிறார்கள். அவர்கள் நம்மை காட்டிலும் விஞ்ஞானத்திலும் படிப்பிலும் அறிவிலும் மொழியிலும் எல்லாவற்றிலும் நிகரற்றலாக விளங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இழக்கவில்லை. அவர்களுடைய கூட்டு குடும்பம் மாதிரி ஜப்பானிலே நம் ஊரில் சென்ற பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் நம்மை பார்த்து இந்தியாவிலிருந்து கடைபிடித்து அவர்கள் இவ்வளவு கூட்டு குடும்பமாக இருக்கிறார்கள் என்றால், நம்ம ஊர் எல்லாரும் சப்ளை செய்தது கூட்டு குடும்பத்தினுடைய பழக்கத்தை. அப்படி இருக்க நம்ம ஊரில் நாம் எல்லாம் முயற்சித்தால் முடியாது என்று கிடையாது. அதற்கேற்றவாறு நம்முடைய உத்தியோகத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் நாம் வளர்த்துக்கொள்ள முயற்சிய வேண்டும். எல்லோரும் உத்தியோகம் கம்பெனி பேங்க் என்று போவதனாலே தான் கூட்டு குடும்பம் அழிகிறது. எல்லோரும் சுயத்தொழில் என்ற நிலைக்கு நாம் எல்லாம் சீர் தொடங்கிவிட்டால் அப்பொழுது கூட்டு குடும்பத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஜப்பானிலே சுயத்தொழில் தான் மிகவும் ஜாஸ்தி அதிகமாக உள்ளது. அதுபோல் எப்பொழுது நம்ம நாட்டிலே பொருளாதார வளர்ச்சியிலே சுயத்தொழிலுக்கு நாமெல்லாம் வந்து அதிகமாக சம்பாதிப்பது, நம்மிடையே நாமே கால ஊன்றி சம்பாதிப்பது விரும்புவோம், அப்போது வெளியே செல்வதற்கு வாய்ப்பு மிக குறைவாக ஆகும். கூட்டு குடும்பம் உள்ளதற்கு வாய்ப்பாக அமையும். உத்தியோகம் கவர்மெண்ட்டு சர்க்கார் பேங்க் என்பதனால தான் டிரான்ஸ்பர் வருகிறது. பல பேர் பல ஊன்றி செலவு இருக்கிறது. கூட்டு குடும்பம் இல்லை, கணவன் மனை குடும்பம் இல்லாமல் போகிறது. ஆகவே பொருளாதாரத்தை ஒட்டி வரக்கூடியவைகள், அந்த பொருளாதாரத்தை நாம் சீர் செய்து கொடுத்து ஏற்றவாறு நம்மிடையே எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டு குடும்பத்திற்காகவாவது, அடிப்படை கூட்டு குடும்பத்திற்காகவாவது, ஒற்றுமைக்காகவாவது நாம் எல்லோரும் சுய தொழிலில் ஈடுபட்டு பொருளாதார வளர்ச்சியை நாம் எல்லாம் ஒன்றாக கூட்டு குடும்பத்தோடு மாத்திரம் இல்லாமல் கூட்டாக இணைந்து தொழில்களையும் செய்து அதிலே வளர்ந்து முன்னேறி ஜப்பான் எப்படி இருக்கிறதோ நாட்டுக்கு அதுபோல் நம்முடைய மக்களும் நம்முடைய வியாபாரமும் பொருளாதாரமும் வளர்ந்தால் கூட்டு குடும்பத்திற்கு கவலைப்பட வேண்டிய நிலை இருக்காது. அந்த நிலை உருவாக வேண்டும்.
பாகவதம் தந்த சுகபிரம்ம மகரிஷியை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறோம்.
சுகபிரம்மம் என்று ஒரு பெரிய மகரிஷி, வேதவியாசருடைய மகன். அவர் மகனாக கர்மாவினாலே பிறந்தாரே தவிர பிறப்பிலேயே அவர் ஞானி. சில பேர் பிறந்த ஒருபாடு முயற்சி செய்து ஞானம் அடைவது, ஆனால் பிறப்பினாலேயே ஞானத்தை அடைஞ்சவர் வாமதேவர் சுகர் என்பவர். ஆனால் வாமதேவர் அதிக நாள் இல்லை, சுகதேவர் பலகாலம் இருந்தார். சுகதேவர் மூலமாக பாகவதம் நமக்கு கிடைத்தது. நல்ல இளம் வயதிலேயே இந்த ஞானி இருந்துட்டே இருந்தார். அவர் வயதே ஆகவில்லை, அப்படி ஒரு ஞானத்தை அடைந்ததினாலே அப்படி இருந்தார். ஞானி என்றவுடன் முக்காலம் உணர்ந்த ஞானி என்று சொல்கிறோம். உடனே நாம் என்ன நினைக்கிறோம், நாளைக்கு என்ன நடக்கும், வயிற்றுவலி என்ன ஆகும், தலைவலி என்ன ஆகும், நாளைக்கு என்ன நடக்கும், அரசியலே ஆன்மீகத்திலே என்று கேட்கக்கூடாது. ஞானி என்ற சொல்லுக்கே என்ன அர்த்தம் என்றால், இன்றைக்கு நாளைக்கு மறுநாள் முக்காலத்திலும் சரி, இந்த உலகம் நிலையானதல்ல, ஆண்டவன் ஒருவன் தான் நிலையானவன், ஆத்மவஸ்துவன் தான் நிலையானது என்பதை அறிந்து கொள்வது தான் ஞானியை தவிர, இன்றைக்கு என்ன பிரளயம் வரும், நாளைக்கு என்ன சேரில் யார் உட்காருவாங்க, நாளைக்கு என்ன நடக்கும் தேசத்திலே, அதை சொல்கிற ஞானி இல்லை. அதெல்லாம் ஜோசியம் சித்த புருஷாளுடைய வேலை. ஞானி என்பவர் இதை சொல்ல மாட்டார். ஞானி என்பவர் முக்காலத்திலும் இந்த உலகம் நிலையானதல்ல, சாஸ்வதமானதல்ல, ஆண்டவனும் ஆத்மா ஒன்றுதான் நிலையானதுன்னு நினைப்பவர் ஞானி. அப்படிப்பட்ட ஞானத்தை அடைந்து அனுபவபூர்வமாக உணர்ந்து அந்த ஞான நிலையே இருந்து வாழ்ந்தவர் சுகபிரம்மர். வேதவியாசருடைய மகனாக பிறந்தார் அவர். ஒரு சமயம் வேதவியாசரும் சுகரும் சேர்ந்து நடந்து போய் கொண்டிருக்கிறார். முன்னாடி சுகதேவர் செல்கிறார், பின்னாடி வேதவியாசர் நடந்து வருகிறார். சுகதேவர் எப்பொழுதுமே பிறந்த மேனியாகவே போய் கொண்டிருந்தார். ஏனென்றால் அவருக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு வேஷ்டி கட்டிக்கொள்ள வேண்டும், சாப்பிட வேண்டும் என்ற நிலையை கூட தெரியாமல் அப்படி ஒரு ஞானியாக பால உண்மத்த பிசாச்சவது என்று சொல்லியிருக்கிறது ஞானியனுடைய லட்சணம். குழந்தைகளுக்கு இந்த நேரத்தில் இதை பண்ணணும் என்பது தெரியாது. பிறந்தமேரி குழந்தைகள் எப்படி இருக்கும் அப்படி தான் இருப்பான் ஞானி. உண்மத்தம் வைத்தியம் பிடிச்சிருந்து இந்த நேரத்தில் எப்படி இருக்கணும்னு தெரியாது. அந்த மாரி ஒரு விவேகத்தை அடைஞ்சி ஞானத்தை அடைஞ்சி இதுதான் பண்ணணும் அதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு புத்திபூர்வமாக செய்யப்படாமல் ஞானத்தின் நிலை ஞான நிலையே இருக்கவர் யாரோ அவர் ஞானி. பிசாச்சி, பிசாச்சிக்கு தன் கண்ட்ரோலே இருக்காம அது பாட்டுக்கு கண்ணுக்கு அது மூக்கு எது இயற்கையாக வருதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அதுபோல ஞானியானவன் எப்படி இருப்பான்னா, உலகம் மூன்று உலகமும் அழியக்கூடியது, நிஜமான ஆத்மா ஒன்று அந்த அனுபவத்தில் இருப்பதுனால கண்ணு காது வாக்கு எதுவும் சாப்பிட்றதோ தூங்குறதோ மலமூத்திரம் போடுறதோ அதோடு இருப்பானே தவிர எந்த தவறான சேஷ்டையும் செய்ய மாட்டான். தவறான சேஷ்டை செய்யாமல் இயற்கையாக சாப்பாடு தூக்கம் குளியல் தூக்கம் உண்டோ அதை மாத்திரம் பண்ணிட்டு போகிறதுக்கோ அவன் ஞானி. அப்படிப்பட்ட ஞான நிலையிலே சுகதேவ மகர்ஷி இருந்தார். சுகதேவர் நடந்து போயிட்டு இருக்கார். அப்பொழுது அதிகமாக வஸ்திரம் கூட கட்டிக்கல, சாமான ஒரு வஸ்திரம் கட்டிட்டு போயிட்டு இருக்கார். பின்னாடி வேதவியாசர் பெரியவர், 50 வயசு உள்ளவர், அவர் பின்னாடி போயிட்டு இருக்கார். தாடியும் குடியோட இவர் நல்ல இளவயசோட போயிட்டு இருக்கார். குளத்துல பல பேர் குளிச்சுட்டு இருக்கா. குளிச்சுட்டு பார்த்துட்டு சுகதேவர் பார்த்துட்டு எல்லாம் அங்கிருந்தே கை கும்பிடுறா, ஞானி போறார் அப்படின்னு. 5 நிமிஷம் கழிச்சு வேதவியாசர் நடந்து போறார். அப்பொழுது அவளுக்குலாம் ஒரு வெக்கம் வருது. திருப்பி தண்ணிக்குள்ளே மூழ்கிண்டு அமிக்கிறா, அவன் உடம்பு காமிச்சிக்காம. பிறகு இருக்கிற துணியை சரி பண்ணி போட்டுக்கிறா. அந்த இடத்துல பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்றது, ஞானி போறார். இந்த ஞானியினுடைய லட்சம் என்னன்னா, தன் மனதுக்கும் காம விகாரங்கள் ஏற்படாமல், காமக்ரோத விகாரங்கள் ஏற்படாமல், பார்க்கிறவர்களுக்கும் காமக்ரோத விகாரம் ஏற்படாமல் யார் செய்கிறாரோ அவன் தான் உண்மையான ஞானி. அப்படிப்பட்ட ஞானியாக சுகமகர்ஷி இருந்தார். வேதவியாசர் இத்தனை புராணங்களை எழுதினாலும், இத்தனை ஞானத்தை அடைந்தாலும் கூட அவருக்கும் மனசாந்தி வராமல் தான் பாகவத்தை கடைசியாக கேட்கிறாருன்னு பாகவத்திலேயே ஒரு குறிப்பு இருப்பதுனாலே, அவர் அத்தனை ஞானம் அடைஞ்சு கூட கொஞ்சம் கர்மசேஷம் பாக்கி இருந்ததுனாலே அவர் பார்க்கும்போது கூட சில இருக்க காமக்ரோதங்கள் வந்தது, அவருக்கும் சில சமயம் காமக்ரோதங்கள் வந்தது என்று இருக்கிறது. ஆக வேதவியாசரை காட்டிலும் ஞானத்தில் பரிபக்கம் அடைஞ்ச ஞானி சுகமகர்ஷி. அவர் மனதிலும் காமக்ரோதங்கள் ஏற்படாமல், அவரை பார்க்கவருக்கும் காமக்ரோதங்கள் வராமல் இருந்த ஒரு மாபெரும் ஞானி சுகமகர்ஷி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சுகமகர்ஷி 7 நாட்கள் ஒரே இடத்துல இருந்து, கங்கைக்கரையில் இருந்து பரீட்சித் ராஜாவுக்கு பாகவத்தை சொல்லி நமக்கெல்லாம் இன்றைக்கு கிருஷ்ணனுடைய பக்தியை வளர்த்தவர் சுகமகர்ஷி. அதனால்தான் அந்த பாகவத புஸ்தகத்துக்கே பாரமஹம்சாயாம் சம்ஹிதாயம் சொல்கிறார்கள். சன்னியாசிகள் வாசிக்க வேண்டிய ஒரு நூல் என்று பாகவத்துக்கு பெயர். மகாபாரதமும் ராமாயணமும் சன்னியாசிகள் வாசிக்க வேண்டியதுன்னு சொல்லாமல் பாகவதத்தை சன்னியாசிகள் வாசிக்க வேண்டிய நூல் சொல்றது காரணமே, ஞானியாலே ஆக்கப்பட்டு சொல்லப்பட்ட நூலானதுனாலே ஞான வழியில் உள்ள சன்னியாசிகள் தான் படிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்தை பற்றி. அப்படிப்பட்ட மாபெரும் ஞானி சுகமகர்ஷி, அவரால் பரீட்சித் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது ஸ்ரீமத் பாகவதம்.
ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஹர ஹர
சங்கர. வாலி, சுக்ரீவன், அங்கதன் என பல பேர் இருக்க ஹனுமனை மட்டும் ராமதூதனாக வழிபடுவது ஏன்?
ராமாயணம் தோன்றுவதற்கு முன்பாக தேவதைகள் எல்லோரும் ஸ்ரீமன் நாராயணனை படுத்திருக்கும் பொழுது எல்லோரும் லட்சுமியுடன் கூட நாராயணனை சந்தித்து தரிசித்து பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரம்மாவிலே சமஸ்தமான தேவதைகளும் அப்பொழுது தான் ராமனாக அவதரிக்க வருகிறேன் என்று கூறுகிறார். ஆனால் அவதாரம் என்பது தெரியக்கூடாது. இந்த ராமாவதாரத்திலே ராமனுடைய ஒரு வரமானது மிருகங்களாலேயோ தேவதைகளாலேயோ யாராலையும் எனக்கு சாவு வரக்கூடாது என்று கேட்டிருக்கான். மனிதனை மறந்து விட்டு மனிதன் எம்மாத்திரம் என்று எண்ணத்தோடு, ஆகவே மனித ரூபத்திலே நான் வருகிறேன், அவதாரம் எடுக்கிறேன் இந்த ராமாவதாரத்தை என்று சொல்லிவிட்டு, அப்பொழுது நான் மனித ரூபத்திலே வருவதனாலே எனக்கு சகாயம் செய்வதற்கு தேவதைகளாவது நீங்கள் எல்லோரும் அம்சரூபமாக அவதரிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வானரங்கள் பல அம்சரூபமாக வருகிறார்கள். சுக்ரீவன், அங்கதன், பலரும், வாலி போன்றவர்கள், அவர்களுமே வாயுனுடைய குமாரனாக வருகிறார் ஆஞ்சநேய சுவாமி. அவர் அப்பொழுதே வாயுவே விசேஷமாக சந்தோஷப்பட்டு என்னுடைய அம்சமாக தங்களுக்கு சேவை செய்வதற்கு என்னுடைய அம்சமாக ஒரு அவதாரம் வருகிறது என்று அப்பொழுதே பிரார்த்தனை செய்து கொண்டார். அதற்கேற்றவாறு ராமாயணம் வந்த பிற்பாடு, அதாவது ராமர் அவதரித்த பிற்பாடு, அங்கே ஆரண்யகாண்டத்திலும் அதற்கு முன்னதாகவே இருந்து, ராமரதுக்கு முன்னதாகவே இருந்து கிருஷ்கிந்தையிலே வானர சைன்யங்கள்லாம் இருந்து வருகின்றன, வாலசுக்கரும் இருந்து வருகிறார்கள். அப்படி இருந்து வருகையிலே வானர சைன்யத்திலே ஹனுமானை முக்கியமாக பகவானுக்கு தூதனாக எடுத்துக்கொண்டு தாசனாக எடுத்துக்கொண்டதுக்கு முக்கியமான காரணம், ஹனுமான் வாயுடைய குமாரனாக மாத்திரம் அல்ல, பகவானிடம் எல்லையில்லாத அசைக்க முடியாத பக்தனாக இருக்கிறான். அதற்கு முக்கியமான காரணம், காற்று அசையக்கூடியது, ஆனால் காட்டிலிருந்து வந்தக்கூடிய அனுமான் அசைக்க முடியாதனாக இருக்கிறான். மனதினாலே எந்தெந்த சபலத்துக்கும் ஆசை இல்லாமல் சபலம் இல்லாத ஒரு திறமான புருஷனாக இருக்கிறான். பாக்கி ராமாயணத்தில் வரக்கூடிய பல சம்பவங்களை பார்க்கும்போது ஒன்றுக்கும் ஒவ்வொரு விதமான காரியகாரணங்கள் உண்டு. ஆனால் அனுமானுக்கு எந்த காரியகாரணமும் இல்லாமல் நிச்சலமாக இருந்து ராமரிடம் பக்தி செய்து சுக்ரீவனை செய்யும்போது கூட நிச்சலமாக சேவை செய்து அதே போல ராமரிடமும் நிச்சலமாக சேவை செய்து சீதையிடமும் நிச்சலமாக சேவை செய்து வருகிறான். ஆகவே மற்ற வானர சைன்யங்களுக்கு இல்லாத ஒரு பலம் வருவதற்கு காரணமே வாயுவுடைய அம்சமாக வந்து எல்லாரை காட்டிலும் அதிக பலம் கொண்டும் ராமரிடம் எல்லையில்லாத நம்பிக்கையும் பக்தியையும் சேவா மனப்பான்மை கொண்டிருந்ததினாலே முதன் முதலாக ஹனுமான் தான் ராமரை பார்க்கிறான். பிறகுதான் சுக்ரீவன் சொல்லுகிறான். பிறகுதான் அங்கே சுக்ரீவ சக்கியமே ஏற்படுகிறது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், பெஸ்ட் இம்ப்ரெஷன் ஆங்கிலத்தை சொல்வார்கள். அதுபோல் முதல் முதலாக பார்த்த காட்சி இவர்கள் இருவருக்கும் ஒத்துப்போய் விடுகிறது. அதனாலேயே அனுமானை கடைசி வரை ராமனும் விடுவதில்லை, அனுமானும் ராமனை விடவில்லை தன்னுடைய உயிருள்ளவரை. அப்படி சிரஞ்சீவியாக அனுமான் வருவதற்கு முக்கியமான காரணமாக ராமபிரானத்தை தூதனாக இருந்து கொண்டு ஆஞ்சநேயர் சேவை செய்கிறார். அதிலும் முக்கியமாக சமுத்திரத்தை தாண்ட செல்ல வரும்பொழுது எல்லா வானர சைன்யங்களும் இருக்கிறார்கள். எல்லா 100 அடி தாண்டே, 50 தாண்டே, 200 அடி தாண்டே, 300 தாண்டே என்கிறார்கள். அனுமான் தாண்டா 800 அடி தாண்டே என்கிறார். முழுமையை தாண்டுவதற்கு யாருக்குமே திறமை இல்லை. அப்போது எல்லா தேவதைகளும் சேர்ந்து அனுமானை ஸ்தோத்திரம் செய்து நீ ராமரிடம் இவ்வளவு எல்லையில்லாத பக்தி கொண்டு முதல் முதல் பார்த்து அவர் மூலமாக தான் எங்களையெல்லாம் திரட்டி கொண்டு வந்திருக்கிறாய், உனக்கு பலம் இல்லாமல் போய்விட்டுறா என்று அவனை ஸ்தோத்திரம் பண்ண 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 இந்த அனுமார் ராம் 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 என்று மனதாளி ஜபிக்க ஜபிக்க அவர் அறியாமலே ஒரு பலம் வந்து நான் தாண்டி விட்டு திரும்பி வருகிறேன் என்றான். மற்றவர்களெல்லாம் தாண்டுவது ஜெயித்தார்கள். ஒரு சிலர் தாண்டி போய்விடுவேன் ஒருவருக்கு முடியாது என்று சொன்னார்கள். அனுமான் போதுதான் ராமநாமனுடைய பிரபாவத்தை மனதிலே நினைத்துக் கொண்டு தாண்டி போய் காரியத்தை சாய்த்தோடு திரும்பவும் வருவேன் என்று தைரியமாக அந்த ராமனுடைய நாமத்தினுடைய பிரபாவத்தினாலே சொன்னவர். ஆகையதான் இத்தனை வான சேனங்களுக்குள் தன் பலமே தனக்கு தெரியாமல் இருந்தாலும் ராமனுடைய பெருமையினாலே, ராமநாமத்தினுடைய பெருமையினாலே நானே தன்னுடைய பிரபாவத்தை உணர்ந்து தன்னுடைய மகிமை உணர்ந்து ராமனுக்கு தாசனாக, பக்தனாக, சேவகனாக, பகவானாகவும் தனிப்பட்ட முறையில் இருந்து கொண்டு நம்ம எல்லாம் அனுமான் அருள் வாழ்த்து வருகிறார்.
வெளியில் செல்லும் போது மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டே செல்லலாமா?
மந்திரங்களை சொல்லிக்கொண்டே மற்ற வேலைகளை செய்யலாம். ஆனால் மந்திரங்களை செய்யும் போது அப்படி செய்யக்கூடாது. மந்திரங்களை தனிமையாக உட்கார்ந்து கொண்டு ஒரு ரூமிலே உட்கார்ந்து கொண்டு பகவான் சன்னிதான் முன்பு உட்கார்ந்து கொண்டு அது மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு தனிமையான இடத்தை உட்கார்ந்து கொண்டு மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும். அந்த மந்திர சுரூபமான தேவதையை தியானம் செய்து கொண்டே மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும். அப்போதுதான் பலன் கிட்டும். ஸ்தோத்திரங்களுக்கு அப்படி அல்ல, ஸ்தோத்திரங்களை செய்து கொண்டே மற்ற காரியங்களை செய்யலாம்.
மனிதனும் தெய்வமாகலாம் என்கிறார்களே, அது எப்படி?
மனிதன் தெய்வமாகலாம் என்பதை காட்டிலும் மனிதன் ஆத்மஸ்வரூபியாக ஞானியாக ஆகலாம் என்பதுதான் சரியான வார்த்தை. தெய்வமாகலாம் என்பதனால் நல்ல குணத்தோடு வாழும்போது தெய்வமாகலாம் என்பது பழமொழி. ஆனால் மனிதன் நல்ல குணத்தோடு வாழும்போது தெய்வமாக ஆகிறான். மனிதன் தெய்வத்தை நினைக்கும்போது தெய்வமாக ஆகிறான். அதற்கும் மேலாக மனிதன் தன்னுடைய சொஸ்வரூபத்தை ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொண்டு விட்டானால் அவன் ஞானியாக ஆகிறான். ஞானியாக ஆகுதுதான் மனிதனுடைய உத்தமமான லட்சியம். தெய்வமாக ஆகிறது என்று இரண்டாவது லட்சியம். மனிதன் மனிதனாக வாழ்வது மூன்றாவது லட்சியம். மனிதன் மிருகமாக வாழ்வது இன்றைய லட்சியத்திலே இருக்கிறார்கள். இந்த நிலையிலிருந்து மாற வேண்டும் என்றால் நல்ல குணங்களும் நல்ல பண்புகளும் நல்ல நீதிநெறிகளும் நல்ல பக்தி நெறிகளும் பேராசையும் இல்லாமல் மனிதன் வாழத் தொடங்கினால் மனிதன் மனிதனாக வாழ்வான். மனிதன் பிறகு தெய்வ நிலையை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதிலிருந்து நல்ல ஞானத்தை பெற்று மகா ஞானியாக விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. நல்ல ஞானத்தை அடைவதே மனிதனுடைய முழுமையான லட்சியம். அடுத்து தெய்வ நிலை, மனிதன் மனிதனாக இருப்பது மூன்றாம் நிலை, மனிதன் மிருகமாக இருப்பது நான்காம் நிலை. இந்த நான்காம் நிலையிலிருந்து உயர்ந்த நிலை ஆன்மீகமான ஞான நிலை அடைவதுதான் மனித வாழ்வின் லட்சியமாக கொள்ள வேண்டும். அதற்கு சாதனைகள் நிறைய செய்ய வேண்டும். சூழ்நிலை நன்றாக இருக்க வேண்டும். ஆகாரம் முதல் தன்னுடைய பழக்க வழக்கங்கள் முதல் சாதனைகள் முதல் பலவித முயற்சிகள் செய்தால் மனிதன் மிருகத்திலிருந்து மாறுபட்டு மனிதனாகி மனிதனிடமிருந்து தெய்வமாகி தெய்வனிடமிருந்து ஞானியாகலாம்.
வில்வம், துளசி ஆகியவற்றை பூஜைக்கு உகந்த இலைகளாக கருதுவது ஏன்?
இவனுக்கு பலவிதமான பத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, புஷ்பங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவைகளுள் வில்ல பத்திரம் மிகவும் விசேஷமானது. அதுபோல் விஷ்ணுவுக்கு பலவிதமான புஷ்பங்கள் பத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவைகளே துளசி முக்கியமானது. இதற்கு முக்கியமான காரணம், திரிநேத்திரத்தோடு மூன்று நேத்தத்தோடு கூடியவர் பரமேஸ்வரர். அதுபோல் மூன்று தளத்தோடு கூடியது வில்லதளம். வில்லதளத்திலே எல்லா விதமான அருட்சக்திகளும் லட்சுமி கடாட்சமும் விளங்குகிறது. ஆகவே அப்படிப்பட்ட வில்லுதளத்தை பரமேஸ்வரனுக்கு பிரீதிகரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. திரிதளம் திரிகுணாகாரம் திரிநேத்திரஞ்ச திரையாயுஷம் திரி ஜென்ம பாப சம்ஹாரம் ஏக பில்வம் சிவார்ப்பணம் என்று ஒரு வில்லுதளத்தை போட்டாலே இப்படிப்பட்ட பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம், வில்லுருஷம் இங்கே கூட அங்கே மங்களம் நிறைந்திருக்கிறது. சர்வ மங்களங்களையும் கொடுக்கக்கூடியதும் அவங்களை நீக்கக்கூடியதும் தன்மை அந்த வில்லபத்திரத்தில் இருப்பதனாலே சர்வமங்கல சுரூபியான சிவனுக்கு வில்லபுரம் தவிர உகந்த பத்திரம் வேறு ஒன்றுமே இருக்க முடியாது என்பதனாலும், அதேபோல் விஷ்ணுவுக்கு எத்தனையோ புஷ்பங்கள் பழமல்லி போன்ற பல புஷ்பங்கள் எடுத்திருந்தாலும் துளசி தான் முக்கியமானது. துளசிக்கு முக்கியமான காரணம், துளசியே ஒரு காலத்திலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விவாகமே செய்து கொண்டதாக வரலாறு உண்டு. துளசி விவாகம் என்று உண்டு. அதேபோல் கார்த்திகை மாத துவாதசி என்று துளசி விவாகம் இப்பொழுதும் பலரும் துளசி செடியை வைத்து கிருஷ்ணவராட்சனாக வைத்து கல்யாணம் செய்து அன்றைய தினம் வனபோஜனமும் செய்து வருகிறார்கள் பல இடங்களிலே. ஆகவே துளசி என்பது ஒரு தேவதையாகவும் ஒரு பத்திரமாகவும் தேவதையாகவும் இரண்டாகவும் இருக்கக்கூடியது துளசி. ஆகவேதான் இந்த தேவதா சுரூபமாக உள்ள துளசியை கல்யாணம் செய்து கொண்டார். அதே பத்திரமாக இருக்கும்பொழுது பகவானுடைய திருவடியில் தான் அதுக்கு நிழல். இறைவனோடு கலந்து விஷ்ணுவோடு கலந்து துளசி அவளுக்கு எதிரிடம் தனியாக அந்த இலைக்கு எங்கே இடம் இருக்க முடியும்? பகவானுடைய திருவடியில் தான் இடம் இருக்க முடியும். ஆகவேதான் துளசியை பகவானுடைய திருவடியிலே வைத்தார்கள், அலங்காரமாக வைத்தார்கள். ஆனால் துளசியுடைய நிலை, ஒரு சமயத்தை கல்யாணம் செய்து கொண்டு அவரோடு ஐக்கியமானவர்கள். ஆகவே துளசி பத்திரரூபமாகவும் தேவதா ரூபமாகவும் இருக்கிறது. வில்லுபத்திரம் சர்வ மங்களங்களையும் அளிக்கக்கூடியதாக இருப்பதனால் சிவனுக்கும் துளசி பகவானுடைய அம்சமாகவும் சர்வ மங்களத்தை கொடுக்கூடியதாகவும் துளசியே தானே சுவீகரித்துக் கொண்டார் பெருமாள். இப்பொழுதும் அந்த துளசி விவாகம் எல்லாம் நடக்கிறதுனாலும் துளசி புஷ்பம் பெருமாளுக்கு விசேஷமாக சொல்லப்படுகிறது. விஷ்ணு சன்னிலே எல்லாம் துளசியும் சிவசன்னிலையெல்லாம் வில்லுபத்திரமும் பூஜைகளுக்கு பிரசாதமாகவும் பூஜைக்கும் கொடுக்கப்படுகிறது.
அஸ்வத்தாமா, வியாசர், ஹனுமார், விபீஷணன், கிருபர், பரசுராமர் இவர்கள் சிரஞ்சீவிகள். இதில் மார்க்கண்டேயர் இடம்பெறாதது ஏன்?
அஸ்வத்தாமா, பலிஹி, வியாசா, ஹனுமான்ஸ், விபீஷணா, கிருபா, பரசுராமஸ்ச சப்தைதே சிரஞ்சீவினா என்று இவர்கள் ஏழு பேர்களும் சிரஞ்சீவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிரஞ்சீவிகள் என்றால் வெகுகாலம் இருக்கக்கூடியவர்கள் என்று பெயர். அவர்களெல்லாம் ஒரு நாளும் அழிய மாட்டார்கள் என்று அர்த்தம் அல்ல, அதிக காலம் இருக்கக்கூடியவர்கள் என்று பொருள். ஆகவே ஒரு காலம் அவர்கள் இருக்கப் போகிறார்கள். எதற்காக? அந்த ஏழு பேர்களும் இந்த யுகம் முடிந்த விற்பாடு, கல்யுகம் முடிந்த விற்பாடு, கிருதயுகம் முதலியவர்கள் தொடங்கும் பொழுது அப்பொழுது சில பதவிகளை எடுத்துக்கொள்வதற்காக ஏழு பேர்கள் இருக்கப் போகிறார்கள். இந்திரன் என்பது ஒரு பதவி, பிரம்மா என்பது ஒரு பதவி, வருணன் குபேர் என்பது போன்ற பதவி, இது போன்ற ஏழு பதவிகளுக்கு இவர்களை தயாராக்குவதற்காக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆக அந்த பதவி காலம் வரை அவர்கள் இருப்பார்கள். பிறகு அவருடைய காலமும் முடிந்து போய்விடும். ஆக சிரஞ்சீவி என்றால் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு சிரஞ்சீவி என்று குழந்தைகள் எழுதுகிறோம், அவர்களுடைய ஆயுசு 50 வருடம் போய்கிறோம் போய்விடுகிறது. அதுபோல் இந்த ஏழு பேர்களும் கூட சிரஞ்சீவி என்பதனாலே உயிருள்ளவரே இருக்கப் போகிறார்கள் அர்த்தம் அல்ல. ஒரு காலம் நம்ம காலத்தில் அதிக காலம் இருப்பார்கள். எதற்காக இருக்கிறார்கள்? அவள் தவம் செய்து வருங்காலத்தை சில பதவிகளை எடுத்துக்கொண்டு, இந்திரலோகத்தை சில பதவிகளை எடுத்துக்கொண்டு நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக சில பதவிகளை எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள். இந்திரன் சந்திரன் போன்ற பதவிகளை, அந்த பதவி காலம் முடிந்து பிற்பாடு அவர்களுடைய காலம் முடிந்து போயிடும். ஆனால் மார்க்கண்டேயன் அப்படி அல்ல, இறைவனோடு இரண்டரை கலந்து சிரஞ்சீவியாக உள்ளவன். ஆகவே அவன் பதவிக்காக அல்ல, இறைவனோடு இரண்டரை கலந்து இறைவன் அருள் பெற்று அவனோடைய ஐக்கியமானவன். அவனுக்கு பெருமையே கிடையாது, சிரஞ்சீவியும் கிடையாது. அவன் என்றுமே சிரஞ்சீவியாக இறைவனோடு இரண்டரை கலந்து எப்பொழுதும் உள்ளவன். அவனுக்கு பிறப்பு கிடையாது, மறுபிறவும் கிடையாது, பதவி கிடையாது, ஸ்தானமும் கிடையாது. ஆகவேதான் அவன் பதவிக்காக தெரிஞ்சவையாக இல்லாமல் இறைவனோடே எப்பொழுதும் உள்ளவராக ஆகிவிடுதான் மார்க்கண்டேயன்.
சென்னையில் நடைபெறும் இசை விழாக்களில் தேவாரம், திருவாசகம், திருப்பாவை போன்ற பாடல்கள் இடம்பெறாதது ஏன்?
அது வந்து இதிலே தமிழ், தெலுங்கு, கன்னடம் என்ற மொழி பிரச்சனையே பாட்டிலே கிடையாது. கர்நாடக சங்கீதம் என்று ஒரு பரம்பரை நம்மிடையே வந்திருக்கிறது. அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றத்தான் நாம் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஏதோ பாஷை பேசணுமே தவிர மொழிக்காக அல்ல. மீராபாய் ஹிந்தியிலே மிகுந்த மன உருக்கத்தோடு பாடியுள்ளார், தியாகராஜர் பாடியுள்ளார், சமர்த்த ராமதாஸ் கன்னடத்திலே தாச கீர்த்தனங்கள் எல்லாம் மிகவும் விசேஷமாக இருக்கின்றன. அர்த்தம் புரிந்து பாடுவோம்னு அர்த்தம் இல்லை. இப்பொழுது சர்ச்சிலே மாஸ்கிலே எல்லாம் ஆங்கிலத்திலேயும் அல்லது உருது மொழியிலேயும் பிரார்த்தனைவர்கள் பாடுகிறார்கள். அவர்கள் எல்லாம் அறிந்து கொண்டு முழு அர்த்தத்தோடு தெரிந்து பாடுகிறார்கள், அல்லது கேட்பவர்கள் தான் முழுந்த அர்த்தத்தோடு தெரிந்து கொண்டு தான் அவர்கள் உருகிறார்களா? ஆகவே கடவுள் விஷயத்தில் மொழி பிரச்சனை கொண்டு வந்தே சரியல்ல. அந்த பக்திக்கு பாட வேண்டிய அளவுக்கு அது பாடுகிறோம். மாதிரி மாதம் முழுதும் திருப்பாவும் திருப்பாவையும் திருப்பகுளும் எல்லா கோவிலும் பாடுகிறார்கள். அப்போ கர்நாடகையை யாரும் பாடுவதே இல்லை, சங்கீத சபையை தான் பாடுகிறார்கள். கோவிலே முழுதும் பாடுவது தேவாரமும் திருவாசகமும் திருப்புகளும் தான் கோவிலே பாடுகிறார்கள். அப்பொழுது இங்கே கர்நாடக இசை கோவிலில் வைக்கின்ற யாரும் போராடுவதில்லை, கேட்பதில்லை. ஆகவே இசையை வைத்துக் கொண்டு மொழி பிரச்சனை ஏற்பது சரியில்லை. நாதஸ்வரத்திலே பல விதமான பாடல்கள்லாம் பாடுகிறார்கள், அங்கே பாட்டே இல்லைங்க, வெறும் நாதம் மாத்திரம் தான் இருக்கு, மொழியே இல்லைங்க. அங்கே கூட நம்ம என்ன பேச போறோம்? அதனால ரசனைன்றது ஒண்ணு, பரம்பரைன்னு ஒண்ணு, கலை கலாச்சாரம் ஒண்ணு, அந்த இடத்துல பார்க்கணுமே தவிராத நம்ம போய் தெலுங்கு மொழி அந்த மொழின்னு எண்ணங்களை பார்க்கக்கூடாது. அதனால மொழி பிரச்சனையெல்லாம் இந்த கலை கலாச்சாரத்திலையும் பக்தியிலையும் கொண்டு வரது சரியில்லை. உப்புலாவா பாடலாம், அவளுக்கு சுலபமா பாடுறது, சின்னதா பாடுறது சுலபமான பாடல தவிர, தமிழிசை சங்கத்துல, தமிழ்நாட்டுல, மெட்ராஸ்ல, அது போன்ற பல இடங்கள்ல தமிழிலேயே நிறைய பாடல்கள் எல்லாம் பாடுறவாளும் இருக்கா. அங்க கர்நாடக இசை எல்லாம் பாடாத நிகழ்ச்சிகளும் பல நிகழ்ச்சிகள் இருக்கு. அங்க போய் கர்நாடக இசை பாடுவோம் நிர்பந்தப்படுத்த முடியாது. அதனால இசையில் வரும்போது அவளுக்கு மனசுக்கு பட்டது நல்லா வளர்ச்சி கொண்டே தவிர அது வந்து மொழி பிரச்சனையா கொண்டதுங்கிறது சரியல்லது. அதனால பாரம்பரியத்தையும் கலையும் காப்பாற்ற வேண்டியதுங்கிற நிலையில வந்தால் இந்த மொழி பிரச்சனையா தோணாது. மனசு உருகி அர்த்தம் புரிஞ்சாலும் புரியாமல் மனசு உருகி பாட முடியும். நாதஸ்வரம் பாடும்பொழுதும் இந்த ஒரு பையன் வாசிக்கிறான் என்னது, இந்த மேண்டலின் வாசிக்கும் பொழுதும் சாக்சோனா வாசிக்கும் பொழுதும் பாட்டே இல்லை, அந்த ராகத்திலேயே மனசு உரிய உழைப்பு உருகுறோம் மொழி இல்லாமையே. ஆக மொழி பிரச்சனையானதான் மனசு உருகுன்னு சொல்ல முடியாது. அது இல்லாமே மனசு வந்ததுதான் உருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணமா சொல்றோம். அதனால இதெல்லாம் மொழியா கொண்டாமல் பக்தி, பாரம்பரியம், கர்நாடக இசை என்ற அந்த எண்ணத்தோடு பார்க்க வேண்டும். அதுபோல மாரி மாசம் முழுதும் தேவாலயம், திருவாச்சகம், திருப்புகழ், திருப்பாக, திருப்பாலாம் நிறைய பாடுறோம், ஒன்னையும் பின்னோக்கி வைக்கல. அதனால மொழி வளர்ச்சி என்ற பெயரால இதுல போய் பிரச்சனை ஆக்குறது சரியல்ல.
கிரக பிரவேசம் பண்ணும் போது நவகிரக ஹோமம், கணபதி ஹோமம் ஏன் செய்ய வேண்டும்? அயல் நாட்டில் கிரக பிரவேசம் எப்படி செய்ய வேண்டும்?
கிரக பிரவேசம், வாஸ்து சாந்தி போன்றவைகள் எல்லாம் ஒரு புதிதாக கட்டும் பொழுது ஒரு கடையாகட்டும், வீடாகட்டும், கோவிலாகட்டும், எது புதிதாக கட்டினாலும் அங்கே ஒரு நல்ல முகூர்த்த நேரம் பார்த்து ஒரு காரியங்களை தொடங்குதுதான் கிரக பிரவேசம், வாஸ்து சாந்தி போன்றவைகள் செய்வது. ஏனென்றால் அந்த மண்ணினுடைய இடத்திலே கட்டடம் கட்டுவதற்கு முன்பாக அந்த மண்ணிலே என்னென்ன தேவதைகள், துஷ்ட தேவதைகள் இருந்திருக்குமோ அல்லது வேற யாராவது இறந்து போயிருப்பார்களோ, பலவிதமான உயிரினங்கள் ஏதாவது மருந்திருக்குமோ, செத்து போயிருக்குமோ, எல்லாவற்றிற்கும் ஒரு பரிகாரமாகத்தான் இந்த வாஸ்து சாந்தியும் ஒரு புண்ணியவாயர் சாந்தியும் செய்கிறது. அதை செய்துவிட்டு கிரக பிரவேசம் செய்தால் அதன் மூலம் அந்த தோஷங்கள் அதிகமாக பாதிக்காமல் குறையும் என்பதற்காகத்தான் இந்த வாஸ்து சாந்தி, கிரக தோஷங்கள்லாம் நவகிரக சாந்தி முறைகள் செய்கிறோம். இது உள்நாடு வெளிநாடு என்றல்ல, எல்லா ஊரிலும் இப்பொழுது புரோகிதர்கள் கிடைக்கிறார்கள். அவர்களை வைத்துக்கொண்டு உள்ளூராகட்டும், வெளியூராகட்டும், பிளாட் ஆகட்டும், பிளாட்ல இருந்தாலும் கூட 10வது மாடி 15வது மாடியாலும் சரி, இதை செய்து விட்டு சென்றால்தான் அவர்களுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, அந்த பூமிக்கு அந்த தோஷங்கள் எல்லாம் அதிகம் பாதிக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பாக அமையும்.
ஜெயசங்கர் ஹர ஹர சங்கர சிவ.